இப்போ இப்ப அங்கே நுற்பாவில் சொல்லப்பட்ட செய்தி என்ன? முதலாவது செய்தி சத்து அறியாது, சத்து அசத்தை அறியாது. இப்ப அதை நிறுவ வேண்டும், அதை நிறுவ வேண்டும். இதுதான் மேற்கோள், சத்து அசத்தை அறியாது, அதான் மேற்கோள். இங்கே மேற்கோள் என்ன சொல்லுகிறார்? மேற்கோள் என்ன? மேற்கோள் படிங்க. அதே கருத்து தான், அதாவது சத்து அசத்தை அறியாது என்ற கருத்தை தான் வேறு வகையிலே இங்கே மேற்கோளாக அமைக்கிறார். என்ன எங்கே இந்த அதிகரணத்தில், இங்கே இந்த அதிகரணத்திலே என்ன சொல்லப்படுகிறது? மேற்கோள், சத்தினிடத்து அசத்து பிரகாசியாது. என்ன பொருள் பிரகாசியாது என்றால் விளங்கி நில்லாது. சத்தினிடத்து அசத்து விளங்கி நில்லாது என்றது. இது
ஒளிபடக்கூடிய மாயை தேவி என்றும், தாரகமாம் அத்தன் தாழ் நிற்பம் என்றும், விமலனுக்கோ சக்தியாய் என்றும், உலகமே உருவமாக என்றும்,
என்றும் என்பதில்லை, எனவும் எனவும் என்று படிக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் எனவும் எனவும்
அத்துவா மூர்த்தியாகி எனவும், இருநிலனாய் தீயாகி நீருமாகி நின்றவாறே எனவும் கூறப்படும் இயல்புடைய பிரபஞ்சத்தை சத்து எதிர் சூன்யம் என்றால் அவர் சித்தாந்தம் அவசித்தாந்தமாய் முடியும் போதும் எனவும், மண்டிய உணர்வு உயிர்காய் மண்ணி நின்று அறியும் எனவும் கூறும் சிவ அத்வித சைவ மதம் பற்றி நிகழும் கடாவை ஆசந்தித்து சூத்திரத்தின் முதல் கூற்றில் போந்த இயல்பை கண்ணடித்து உரைத்து மேற்கோள் உரைத்து
எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? இங்கே ஒரு சமயத்தார், யாரு அவங்க பேர் என்ன? சிவாத்திவித சைவர். இவர்களும் அக சமயத்தார் தான், சிவாத்திவித சைவர். முதலிலே பார்த்தவர்களுக்கு என்ன பேரு? சிவ சங்கராந்தவாத சைவர். இவர்கள் சிவாத்திவித சைவர். இந்த இது ஒரு கொள்கை, சிவாத்திவித சைவம். சிவாத்திவித சைவம் என்பது ஒரு தனிப்பிரிவு. அதை நிறுவியவர் யார் என்றார்? நீலகண்டர். நீலகண்டர் என்ற ஒரு பேரறிஞர், நீலகண்டர். இந்த வேதாந்த கொள்கை இருக்கிறதே, வேதாந்த கொள்கை. வேதாந்தத்துல எத்தனை வேதாந்தம் இருக்கு தெரியுமா? வேதாந்தத்துல எத்தனை பிரிவு இருக்கு? மூன்று. மணிமாலா சொல்றது என்னம்மா? பாடமா இருக்கோ. இப்ப வேதாந்தம் என்றால் என்ன பொருள்? வேதாந்தம் என்ன, எதை குறிக்கிறது? வேதம் அந்தம், வேதம் அந்த வேதத்தினுடைய கடைசி, வேதத்தினுடைய கடைசி முடிவு. நான்கு வேதங்கள் தெரியும், ஒவ்வொரு வேதத்தின் கடைசியிலேயும் சொன்னீர்கள் நான்கு பகுதிகள், ஒவ்வொரு வேதத்திலேயும் நாலு பகுதி, மந்திரங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள், நாலு பிரிவு இருக்கு. வேதம் என்பது ஒரு தொகுப்பு, தொகுதி. வேதம் என்பது பல்வேறு காலங்களிலே எழுதப்பட்ட நூல்களினுடைய தொகுதி தான். அது தனிப்பட்ட ஒருவரால் செய்யப்பட்டதல்ல, பல்வேறு காலத்தில் பல்வேறு முனிவர்கள் செய்து வைத்து போயிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பின்னாலே தொகுத்தார்கள், நான்கு வேதங்களாக தொகுத்தார்கள். அதுல கடைசி பகுதியா, நாலு வேதத்திலேயும் கடைசி பகுதியாக இருப்பது உபநிடதங்கள். உபநிடதங்கள் என்ற பெயர். இந்த உபநிடதங்களிலேதான் தத்துவ ஆராய்ச்சி செய்யப்படுகிறது, தத்துவங்களை பற்றிய பேச்சு இந்த உபநிடதங்களில் மட்டும்தான் வருகிறது. முன்னாலே உள்ள வேத பகுதியெல்லாம் கிரியைகளை பற்றி, சரியை கிரியை போன்ற சடங்கு முறைகளை கூறுவது உபநிடதத்திலேதான் தத்துவ சிந்தனை இடம்பெறுகிறது. உபநிடதத்தில் உபனிஷத் என்றால் என்ன பொருள் வட முடியல? உபனிஷத் என்றால் அருகிலிருந்து கேட்டல், அருகிலிருந்து கேட்டல். அருகிலிருந்துனா எதற்கு அருகிலிருந்து? குருவின் அருகில் இருந்து. சீடர், குரு சீடர், இந்த இரண்டு பேருக்கும் நடக்கின்ற உரையாடல் தான் உபநிடதங்கள். அந்த உரையாடலை உபநிடதங்களாக அமைந்திருக்கிறார் குரு சீடர். இந்த ஆராய்ச்சி தான் உலகத்தை பற்றி, பிரம்மத்தை பற்றி, ஆன்மாவை பற்றி. இந்த உபநிடதங்கள் எண்ணற்றவை, கணக்கற்ற உபநிடதங்கள். இதிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒன்று போல இல்லை, பல முரண்பாடான பல கருத்துக்கள் இந்த உபநிடதங்களிலே காணப்படுகின்றன. ஒன்றுக்கொன்று மாறான முரணான கருத்துக்கள் எல்லாம் வருகின்றன. ஏனென்றால் ஒருவரால் செய்யப்படவில்லை, ஒரு காலத்திலே செய்யப்படவில்லை, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இடைவெளியில செய்திருக்கிறார். எனவே பின்னாலே வந்த ஒரு பேரறிஞர் என்ன செய்தார்? இந்த உபநிடதங்களினுடைய கருத்தை எல்லாம் சுருக்கி தர வேண்டும், தெளிவுபடுத்தி தர வேண்டும் என்று எண்ணி ஒரு நூல் செய்தார். அதுதான் பிரம்மசூத்திரம் என்பது. பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரம் என்ற நூலை செய்தார். அவருடைய பெயர் என்ன? வாதராயணர். வாதராயணர் செய்த நூலுக்கு என்ன பேரு? பிரம்மசூத்திரம். இன்னொரு பேரும் உண்டு, அதுதான் வேதாந்தம். பிரம்மசூத்திரத்துக்கு இன்னொரு பெயர் வேதாந்தம். ஏனென்ற பெயர் என்றால் வேதத்தினுடைய அந்தமாகிய உபநிடதங்களை ஆராய்ந்து கூறுகிற நூல். எனவே வேதாந்தம். பிறகு இந்த பிரம்மசூத்திரமாகிய வேதாந்தத்திற்கு பிற்காலத்தில் பல அறிஞர்கள் உரை எழுதினார்கள், உரை எழுதினார்கள். சங்கரர், ராமானுஜர், மத்துவர், அதான் பிரம்மசூத்திரத்தில் உரை எழுதினார். ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கருத்துப்படி தங்கள் கொள்கையை அமைத்துக் கொண்டு வெவ்வேறு முறைகளிலே உரை வகுத்தார். ஒருவரை போல இன்னொருவர் சொல்ல, ஏனென்றால் சூத்திரத்துல, சூத்திரம் தானே பிரம்ம சூத்திரம், சூத்திரத்துல பொதுவாகத்தான் இருக்கும் சொற்கள் எல்லாம். நாம் எப்படி பொருள் உள்ளுவதற்கும் அங்கே இடம் இருக்கு, பொதுவான சொற்களாகத்தான் இருக்கும். எனவே ஒவ்வொருவரும் தங்கள் விருப்பப்படி உரை கண்டார். எனவே சங்கரர் கண்ட பொருளுக்கு என்ன பேராயிற்று? அத்வைதம். அவருடைய கொள்கை அத்வைத கொள்கை. ராமானுஜருடைய கொள்கை விசிஷ்டாத்வைதம். மாத்துவருடைய கொள்கை அத்வைதம் என்று இப்படி ஒரே நூல் மூன்று வகையான கொள்கைகள் உண்டாவதற்கு காரணமாயிற்று. அந்த மூவரோடு சேர்ந்தவர் தான் நம்முடைய நீலகண்டர். இவர் நல்ல சைவர். சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக, மற்ற மூன்று பேர் அப்படி இல்லை இல்லையா, அவர்கள் சைவர்கள் அல்ல. ஆனால் நீலகண்டர் பழுத்த சைவர். அவர் இந்த பிரம்மசூத்திரத்திற்கு சைவபரமாக உரை எழுத வேண்டும். சிவபெருமானுடைய பரத்துவத்தை வைத்து உரை செய்ய வேண்டும் என்று அவர் பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதினார். அதனாலே அவருடைய உரைக்கு என்ன பெயர்? நீலகண்ட பாஷ்யம், நீலகண்ட பாடியம் என்று சொல்லப்பட்டது. சங்கரருடைய பாடியம், ராமானுஜருடைய பாடியம் போல நீலகண்டருடைய பாடியம் எல்லாம் வடமொழியில தான் எழுதப்பட்டவை. வடமொழியில் தான் உரையெல்லாம். இப்போது இதை தமிழ் படுத்தி வந்திருக்கிறது பிரம்மசூத்திரம். நீலகண்டருடைய பிரம்மசூத்திர பாடியத்தின் அண்மையில வந்திருக்கு. அதிலே இவருடைய கொள்கை, நீலகண்டருடைய கொள்கை, இவர் மூன்று பொருள் சொல்லுகிறார். இவரும் மூன்று பொருள் கொள்ளுகிறார். இறை உயிர் தலை. ஆனால் என்ன, சைவ சித்தாந்தத்திலிருந்து எப்படி வேறுபடுகிறார்? இவர் பரிணாமவாதம் கொள்ளுகிறார். பரிணாமவாதம். நீலகண்டருடைய கருத்து பரிணாமவாதம். அப்படி என்றால் என்ன பரிணாமவாதம்? பரிணாமம் என்ன? பரிணாமம் என்றால் என்ன? ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுதல். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக முற்றிலும் மாறுவது பரிணாமம். களிமண் குடமாக மாறுதல் பரிணாமம். மாயை, நம்முடைய சைவ சித்தாந்தப்படி மாயை உலகமாக பரிணாமம் அடைந்திருக்கிறது. நாமும் ஒப்புக்கொள்ளுகிறோம் பரிணாமம் நமக்கு உண்டு. மாயை உலகமாக பரிணமித்திருக்கிறது என்பது சித்தாந்தம். ஆனால் நீலகண்டருடைய கருத்துப்படி சிவமே இந்த பிரபஞ்சமாக பரிணமித்திருக்கிறது என்கிறார். பிரம்மமே உலகமாக பிரபஞ்சமாக பரிணாமம் அடைந்திருக்கிறது என்பது அவருடைய கோட்பாடு. இதை நாம் உடன்படுகிறோமா? இது நமக்கு ஏற்புடையதா? ஏன் இல்லை? நம்முடைய கொள்கைப்படி ஜடப்பொருள்தான் இன்னொரு ஜடப்பொருளாக மாறுமே தவிர சித்துப்பொருள் ஜடமாக மாறாது. எனவே இது அடிப்படையான ஒரு வேறுபாடு. அவர் பிரம்ம பரிணாமம் சொல்லுகிறார், நாம் மாயைக்குத்தான் பரிணாமம் சொல்லுகிறோம். சரி, எனவே உலகம் என்பது சிவமும் சக்தியும், சிவமும் சக்தியும் உலகமாக பரிணமித்திருக்கிறார். இன்னொரு கருத்து, உயிர்கள் இறைவன் இறைவன் உயிர் இரண்டும் தனித்தனி பொருள் தானே. சைவ சித்தாந்தத்துல உயிர்கள் வேறு இறைவன் வேறு. ஆனால் இறைவனிடத்திலே வியாபியமாக அடங்கி இருக்கின்றன. அப்பொழுதும் உயிர் வேறு, அப்பொழுதும் உயிர் வேறு. இது நம்முடைய கொள்கை. ஆனால் நீலகண்டர் என்ன சொல்லியிருக்கிறார், ஒரு மரம், அந்த மரத்திலே எத்தனையோ கிளைகள், கொப்புகள், தளிர்கள், இலைகள், இவையெல்லாம் சேர்ந்ததுதான் மரம். இப்போ அந்த கிளைகள் இவையெல்லாம் ஒன்றா வேற மரத்துக்கு வேறு என்று சொல்ல முடியுமா? மரத்திற்கு வேறு என்று சொல்ல முடியுமா? அதுபோல உயிர்கள் பிரம்மத்திற்குள்ளே அடங்கி இருக்கின்றன, வேறாக இல்லாமல், கிளைகளைப் போல, மரத்தினுடைய கிளைகளைப் போல உயிர்கள் பிரம்மத்தினுடைய பகுதிகளாக இருக்கின்றன. இது அவருடைய கொள்கை. பிறகு முக்தி நிலையில, முக்தி நிலையிலே சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது, உயிர் சிவத்தோடு இருக்கிறது, ஒன்றானாலும் அங்கேயும் தனித்திருந்துதான் நுகர்கிறது, இன்பத்தை அனுபவிக்கிறது. அங்கேயும் உயிர் என்ற முதல் இருக்கிறது, இல்லாமல் போகவில்லை. ஆனால் இரண்டு என்று சொல்ல முடியாதபடி ஒன்றாக இருந்து அனுபவிக்கிறது. அங்கேயும் உயிர் உயிர் தான், சிவம் சிவம் தான், இரண்டும் ஒன்றாகி போய்விடவில்லை. ஆனால் இவர் நீலகண்டர் சொல்லுவது அங்கே முக்தியிலே சிவத்தோடு ஒன்றாகிவிடும், உயிர்கள் சிவத்தோடு ஒன்றாகிவிடும். இது இவருடைய கொள்கை. மற்ற நாம் சொல்லுகிற முப்பத்தாறு தத்துவம்ல அவரும் அவர் சொல்லுகிறார், கேவலம் சகலம் சுத்தம் எல்லாம் அவருக்கும் உண்டு. இது சில அடிப்படையான வேறுபாடு. எனவே முக்தியிலே உயிர் ஒன்றாக போய்விடும், நீரும் நீரும் சேர்ந்தால் எப்படி ஒன்றாகிறதோ அதே போல. எனவே அவருடைய கொள்கையை இங்கே சிவாத்விக சைவர் கொள்கையை மறுக்கிறார். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், சத்து அசத்தை அறியும். அவர்கள் கொள்கை என்ன, சத்து அசத்தை அறியும். நாம் சொல்லுவது சத்து அசத்தை அறியா, அவர்கள் அறியும் என்கிறார்கள். அவர்கள் என்ன வாதம் செய்கிறார்கள், நம்மை பார்த்து உங்களுடைய திருமுறையிலேயே, உங்களுடைய திருமுறையிலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அசத்து சத்தின் முன் விளங்கி நிற்கும் என்றே திருமுறைகளிலே வருகிறதே பல இடங்களிலே. சத்து அசத்தின் முன்னாலே என்னது, அசத்து சத்தின் முன்னாலே விளங்கி நிற்கும் திருமுறையிலே சான்று பல இருக்கின்றனவே. அது அசத்தம் காட்டுறாங்க, அதுதான் காட்டுறாரு இல்லையா. இப்போ ஒரு மேற்கோளை பாருங்களேன், முதலாவது என்ன சொல்லுகிறார், முதலாவது மேற்கோள், முதலாவது எடுத்துக்காட்டு, முதலாவது எடுத்துக்காட்டு என்ன, தங்கிடும் சிவன் அவன் தன் சந்நிதி தன்னில் நின்றேன். இது எந்த நூல்ல வருது, சுத்தியா இருக்கு. அதாவது மாயை, மாயை என்ற சொல்லை வருவித்துக் கொள்ள வேண்டும். மாயை தந்திடும் எதை, உலகத்தை. மாயை உலகத்தை தோற்றுவிக்கிறது யாருக்கு முன்னாலே, சிவன் அவன்றன் சந்நிதி தன்னில், இறைவனுடைய முன்னிலையில் மாயை இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறது. அப்படியான என்ன பொருள், இறைவனுக்கு முன்னாலே அசத்தாகிய மாயை நிற்கிறதே, என்று சொல்லுகிறார். அடுத்த உதாரணம், கூடும் ஒளிவளர் குடிலை மாயை மேவி. இறைவன், இது சிவபிரகாசத்துல வருது, சிவபிரகாசத்துல கூடும் ஒளிவளர் குடிலை, குடிலைனா சுத்த மாயை, சுத்த மாயையும் அடுத்த மாயை அசுத்த மாயை, சுத்த மாயை அசுத்த மாயை என்ற இரண்டையும் மேவி பொருந்தி. யாரு? இறைவன். இறைவன் சுத்த மாயையும் அசுத்த மாயையும் பொருந்தி உலகத்தை தோற்றுவிக்கிறார். எனவே நீங்கள் சொல்லுவது போல யாவையும் சூனியம் என்பதற்கு ஆதாரம் இல்லையே திருக்குறளில். மாயை இருக்கிறதே. அடுத்த உதாரணம், தாரகமாம் அர்த்தந்தாள் நிற்றல். இது சிவஞான போத உதாரணம் பண்ணுவோம். அத்தன் இறைவன், அத்தன்தாள் எது? அத்தன்தாள் என்பது எது? இறைவனுடைய திருவடி என்பது இறைவனுடைய திருவருள் வியாபகம். இறைவனுடைய திருவருள் வியாபகத்திலே அத்தன்தாள் நிற்கின்றது. எது? மாயை. இப்போ இப்போ நிலம், நிலம், அந்த நிலத்திலே விதை கிடக்கிறது, நிலத்திலே விதை கிடக்கும். மழை பெய்தவுடனே அந்த நிலமானது குளிர்ந்து விதையை, விதையிலிருந்து பயிரை தோற்றுவிக்கிறது. அதுபோல இந்த நிலம் போல இருப்பது இறைவனுடைய திருவருள் வியாபகம். திருவருள் வியாபகம் தான் நிலம். அதிலே கிடக்கிற வித்து தான் எது? மாயை. மாயை அடங்கி இருக்கு, இறைவனுடைய அருளிலே அடங்கி இருக்கு. அந்த மழை பெய்த உடனே அது அதுபோல என்ன, இங்கே அந்த திருவருள் எப்பொழுது நினைக்கிறதோ அப்பொழுது அந்த மாயையானது பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறது என்று சிவஞான போதத்தில் வருது. ரெண்டாம் பொருட்பாவில் ரெண்டாம் முதலாவது தாரகம்னா என்ன பொருள்? அம்மா சொன்னாங்க தாரகம் என்றால் தாரகம் ஆதாரம், தாரகம்னா ஆதாரம். எனவே மாயை திருவருளை ஆதாரமாக கொண்டு கிடக்கிறது. தாரகமாம் அத்தந்தாள் நின்றல். பிறகு அடுத்து, விமலனுக்கோர் சக்தியார். இறைவனுக்கு ஒரு சக்தியாக இருப்பது எது? மாயை. மாயையை சொல்லுகிறார் விமலனுக்கோர் சக்தியார். இறைவனுக்கு ரெண்டு விதமான, ஒரு சக்தி என்ன, எது? திருவருள் சக்தி, ஆதிசக்தி என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, அது என்ன சக்தி? திருச்சக்தி தான். அந்த சக்திக்கும் சிவத்துக்கு என்ன தொடர்பு? அந்த தொடர்புக்கு என்ன பேரு? தாதான்மியம். தாதான்மிய சக்தி திருவருள், தாதான்மிய சக்தி திருவருள். இந்த மாயை என்பது ஒரு சக்தி இறைவன். இந்த மாயைக்கு என்ன பேரு? பரிக்கிரக சக்தி அல்லது வைப்பு ஆற்றல், வைப்பாற்றல் அல்லது பரிக்கிரக சக்தி என்ற பெயர். இந்த ரெண்டு சக்திக்கு என்ன வேறுபாடு? ரெண்டு சக்திகள், ஒன்று சிற்சக்தி, இன்னொன்று அது என்ன சக்தி? ஜடசக்தி. அறிவற்றது மாயை, அறிவற்றது அது மாயை. தடமாகிய சக்தி திருவருள் என்பது அறிவாகிய சக்தி. தாதான்மிய சக்தி பரிக்கிரக சக்தி. அதுக்கு என்ன பொருள்? வைப்பு ஆற்றல் என்ன பொருள்? பரிக்கிரக சக்தி என்றால் என்ன பொருள்? மாயை பரிகிரக சக்தி என்கிறார்கள். ஏன் வைப்பு வைப்பு அதாவது இப்ப பேங்க்ல வைப்பு நிதி வைத்திருக்கிறோம், வைப்பு நிதி வேண்டிய போது எடுத்து பயன்படுத்துகிறோம், வேண்டாத போது அங்கேயே கிடக்கிறோம், வேண்டிய போது எடுத்துக்கொள்வோம். அது போல இறைவன் இடத்துல எப்போது உலகத்தை தோற்றுவிக்க நினைக்கிறானோ அப்பொழுது இந்த மாயை என்ற சக்தி அவனுக்கு உதவும். மற்ற நேரத்தில் அடங்கி அதான் வைப்பு ஆற்ற பேனாவை பயிர வைத்துக் கொண்டு இருக்கிறேன், வேண்டிய போது எடுத்து எழுதுவதை போல எல்லாம் என்னுடைய வைப்பு சக்தி. இதனை விமலனுக்கோர் சக்தியாய். அடுத்து அடுத்து என்ன? உலகமே உருவமா, உலகமே உருவமா. ஆக இறைவனுக்கு இந்த உலகம்தான் வடிவம் என்றால் என்ன பொருள்? உலகமே உருவமாக என்றால் என்ன பொருள்? இப்ப நமக்கு இந்த உடம்பு வடிவம் இல்லையா? நம்முடைய வடிவம் இந்த உடம்பு. ஏன் அப்படி சொல்லுகிறோம்? இந்த உடம்பெல்லாம் நாம் நிறைந்திருக்கிறோம், இந்த உடம்பிலே இருந்து அறிகிறோம், இந்த உடம்பையே நம்முடைய வடிவமாக கொண்டிருக்கிறோம். அதுபோல இறைவன் உலகமெங்கும் கலந்திருப்பதனாலே அவனுக்கு உலகமே உருவம் என்று சொல்லப்படுகிறது. உலகமே உருவம். எனவே அவன் உலகத்தோடு கலந்திருக்கிறானே, இந்த உலகத்தை எப்படி சூரியம் என்று சொல்லுவது? அடுத்து அத்துவா மூர்த்தியாகி, அதுவும் அதேதான். அத்துவா மூர்த்தியாகி, அத்துவாக்கள் தெரியுமா? அத்துவாக்கள் எத்தனை? ஆறு. எவை? வண்ணம் பதம் மந்திரம். அதாவது எழுத்து சொல் சொற்றொடர், எழுத்து சொல் சொற்றொடர் மூன்றும் மொழி, மூன்றும் மொழி. சொல்லு உலகம் இவை, சொல் உலகம் மூன்றாயிற்றா. பிறகு பொருள் உலகம் இவை, தத்துவம் புவனம் கலை, தத்துவம் புவனம் கலை. தத்துவம் தம்பத்தாறு தத்துவம். இந்த தத்துவங்களில் இருக்கின்ற உலகங்கள் புவனங்கள் இவற்றையெல்லாம் உள்ளடக்கி இருப்பவை ஐந்து கலைகள். எனவே அத்துவாக்குகள், அத்துவாங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? வழி. எதற்கு வழி? இறைவனை அடைவதற்கு வடிவழி போல அமைந்திருக்கின்றன அத்துவாக்கு. எனவே இந்த தத்துவங்களை எல்லாம் படிப்படியாக கடந்து கடந்து மேலே போக வேண்டும். முதலிலே நாம் இந்த சொல் உலகத்தை கடக்க வேண்டும். சொல் உலகத்தை கடத்தல் என்றால் என்ன? பேச்சை குறைக்க வேண்டும். அதுதானே நம்மள முடியல. அதனாலே நம்ம முடிவு மோனந்தம் பேச அனுபூதி பிறந்தது, அதுதான் கடந்த சும்மா சும்மா இருந்தாலும் மனம் எண்ணிக்கொண்டிருக்கும். மனம் எண்ணினாலும் அங்கே மொழி இருக்கிறது. மொழி இருக்கிற வரை எண்ணம் இருக்கிறது, எண்ணமும் வரக்கூடாது. எனவே சொற்களை சொல்லுலகத்தை கடக்கணும். பிறகு இந்த தத்துவங்கள் ஐம்பூரிகள், இந்த பஞ்ச இந்திரியங்கள், அந்த கரணங்கள் என்ன கடத்தல் என்றால் என்ன பொருள், பற்று விடுதல் அவ்வளவுதான். இந்த 36 தத்துவங்களையும் கடத்தல் என்றால் உடம்பின் மேலும் உலகத்தின் மேலும் வைத்திருக்கிற பற்றை விடுதல். விட்டால் கடந்து விட்டோம், அதான் 36 தத்துவங்களை கடத்தும். இப்படி உலகப்பற்றையும் உடல் பற்றையும் விட்டு ஒழித்தல், அதுதான். அதனால தான் இந்த கண்ணப்ப நாயனார் திண்ணனார் அந்த மலை உச்சியில ஏறுகிற போது ஒவ்வொரு படியாக கடந்த மேலே இட்டுமி தேவரை போய் பார்க்கிறாரே, அந்த தரிசனம் அவருக்கு கிடைக்கிறதே. வேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி பெருமானை காணுகிறார். அதே போல நாமும் இந்த தத்துவங்களாகிய படிகளை கடந்து சென்றால் பெருமானை உணரலாம் என்று